my lesson to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
அவித் பாப்தாதா மதுபன் முரளி கொடுக்கப்பட்டது 28/4/1982. சம்பூர்ண துறவிகளின் அடையாளங்கள். சம்பூர்ண துறவிகளின் அடையாளங்கள். அனைத்தையும் துறந்துவிட்ட மகா துறவிகளான குழந்தைகள் அனைவரையும் பாப் தாதா பார்க்கிறார். எந்த குழந்தைகள் இந்த மகத்தான பாக்கியத்தை பெற்று நெருக்கமாக வந்திருக்கிறார்கள் என பாப் தாதா பார்க்கிறார். இத்தகைய நெருக்கமான, சமமான, மேன்மையான, சம்பூரணமான துறவி குழந்தைகளை காண்பதில் அவர் களிப்படைகிறார். சம்பூரண துறவிகளின் சிறப்பியல்புகள் என்ன? அவர்கள் எதன் அடிப்படையில் நெருக்கமாகவும் சமமானவர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள்? பௌதீக ரூபத்தில் இறுதி வார்த்தைகளாக இந்த மூன்று சிறப்பியல்புகளை பற்றி பாபா பேசினார். ஒன்று, சரீரதாரியாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களில் சதா அசரீரியானவர்களாக இருங்கள். அத்துடன் சதா பற்றற்றவர்களாகவும் தந்தையுடன் அன்பு கொண்டவர்களாகவும் இருங்கள். இரண்டாவது, உங்களுடைய வார்த்தைகளில் சதா அகங்காரமற்றவர்களாக இருங்கள். அதாவது ஆன்மீக இனிமையையும் பணிவையும் கொண்டிருங்கள். மூன்றாவது, சகல பௌதீக புலன்களாலும் செய்யும் உங்களுடைய செயல்களில் விகாரமற்றவராக இருங்கள். அதாவது தூய்மையின் ஆளுமையை கொண்டிருங்கள். தூய்மையின் ஆளுமையை கொண்டிருங்கள். எனவே உங்களுடைய பௌதீக புலன்கள் அனைத்தினாலும் மகாதானியாகவும் ஆசீர்வாதங்களை வரதானங்களை அருள்பவராகவும் இருங்கள். உங்களுடைய நெற்றியினூடாக ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் மகாதானியாகவும் ஆகுங்கள். அத்துடன் அனைவருக்கும் அவர்களின் ஆதி ரூபத்தை நினைவூட்டுங்கள். அனைவருக்கும் அவர்களுடைய ஆதி ரூபத்தை நினைவூட்டுங்கள். உங்களுடைய கண்களின் ஆன்மீக திருஷ்டியால் அனைவருக்கும் அவர்களின் ஆதி வீடான முக்திதாமத்தின் காட்சியையும் அவர்களின் ராஜ்யமான ஜீவன் முக்தி தாமத்தின் காட்சியையும் வழங்குங்கள். அவர்களின் ராஜ்யத்தின் கனநேர தரிசனத்தை கொடுங்கள். அல்லது உங்களுடைய திருஷ்டியால் அவர்களுக்கு பாதையை காட்டுங்கள். ஆத்மாக்களுக்கு அது அவர்களின் உண்மையான வீடு என்றும் உண்மையான ராஜ்யம் என்றும் உணரும் வகையில் தமது வீட்டிற்கான பாதையையும் தமது ராஜ்யத்தை அடைவதற்கான வழிமுறையையும் கண்டு கொண்டோம் என்று உணரும் வகையில் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குங்கள். இத்தகைய மகத்தான தானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற பின்னர் அவர்கள் சதா மலர்ச்சி நிறைந்தவர்கள் ஆகட்டும். உங்களுடைய வார்த்தைகளில் இருந்து அவர்கள் தெளிவாக படைப்பவரினதும் படைப்பினதும் சகல விவரங்களையும் தெரிந்து கொள்ளட்டும். அத்துடன் படைப்பவரின் முதல் படைப்பான மேன்மையான பிராமணர்களாக ஆகும் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறட்டும். இந்த பிராமணர்களே பின்னர் தேவர்களாகுகிறார்கள். அதேபோன்று அவர்களுடைய கைகளால் ஆசீர்வாதங்களை அருள்பவர்களாகி மற்றவர்களுக்கு சதா இலகு யோகியாகவும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையான செயல்களையும் செய்து மேன்மையான பலனை பெறும் கர்ம யோகிகளாகும் ஆசீர்வாதத்தையும் வழங்குங்கள். உங்களுடைய தாமரை பாதங்களால் ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் வருமானத்தை சேமிக்கும் ஆசீர்வாதத்தை வழங்குங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பௌதீக புலன்களாலும் விசேடமான அனுபவத்தை வழங்கும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகுங்கள். அதாவது விகாரமற்ற வாழ்க்கையை வாழும் அனுபவத்தை கொடுங்கள். சம்பூரணமான துறவி ஒருவரில் இந்த மூன்று சிறப்பியல்புகளும் தெளிவாக புலப்படும். சம்பூரணமான துறவி ஒரு போதும் எந்தவிதமான விகாரங்களினதும் சிறிதள வேணும் ஆதிக்கத்திற்குட்பட்டு எதையும் செய்ய மாட்டார். விகாரங்களின் ராஜரீக சுவத்தின் வடிவத்தை பற்றி முன்னரே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. விகாரங்களின் புற ரூபங்கள் முடிந்துவிட்டன. ஆனால் அதன் சுவடானது ராஜரீகமான வடிவத்தில் இன்னமும் காணப்படுகிறது. நீங்கள் இதை நினைக்கிறீர்கள் இல்லையா? பிராமணர்களின் மொழி ராஜரீகமாகியுள்ளது. அதன் விரிவாக்கமும் மிகவும் நீண்டது. நான் தவறு அற்றவன் அல்லது நான் சரி, நான் தவறு அற்றவன் அல்லது நான் சரி, உங்களை நியாயப்படுத்துவதற்கான இவ்வாறான பல ராஜரீக மொழியின் வார்த்தைகள் உள்ளன. உங்களுடைய சொந்த பலவீனங்களை மறைத்து மற்றவர்களின் பலவீனங்களை வெளிப்படுத்தி அவற்றை முதன்மைப்படுத்தும் விரிவாக்கத்திற்குள் அதிகளவில் செல்வதற்கு பல ராஜரீகமான வார்த்தைகள் காணப்படுகின்றன. இதுவும் பெரியதொரு அகராதியாகும். நிஜத்தில் அவ்வாறில்லை. ஆயினும் உங்களை சரி என்று நிரூபிப்பதற்காக உங்களுடைய பலவீனங்களை நியாயப்படுத்துவதற்காக உங்களுடைய மன்மத் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். இந்த விரிவாக்கத்தை நீங்கள் மிக நன்கு அறிவீர்கள். சம்பூரணமான துறவி ஒருவர் ஒருபோதும் எதவிதமான விகாரத்தின் சிறிதளவு சுவடேனும் உள்ள மொழியை பயன்படுத்த மாட்டார். உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய வார்த்தைகளிலும் உங்களுடைய செயல்களிலும் விகாரத்தின் சிறிதளவு சுவற்றிற்கேடும் சதா அப்பாற்பட்டிருப்பதே சம்பூரணமான துறவியாக இருத்தலாகும். அதன் சுவடுகள் அனைத்தையும் துறந்திருத்தல் எனப்படும். சம்பூரணமான துறவி எப்போதும் உலக உபகாரி என்ற சிறப்பியல்பை கொண்டிருப்பார். அவர் சதா அருள்பவராக, அருள்பவரான தந்தையின் குழந்தையாக இருப்பார். அத்துடன் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உணர்வினால் நிரம்பியிருப்பார். மற்றவர்கள் செய்தால் மட்டும் அல்லது சந்தர்ப்பமோ சூழலோ இவ்வாறு இருந்தால் மட்டும் தான் எதையாவது செய்வேன் என அவர் கூற மாட்டார். அவ்வாறு செய்வதெனில் ஒருவர் நன்மை செய்வதற்கு முன்னர் மற்றவர்களின் ஆதாரத்தை எடுத்துக் கொள்வதாகும். அதாவது முதலில் பெற்று பின்னர் வழங்குகின்ற ஒருவராக, முதலில் ஒத்துழைப்பை பெற்று பின்னர் வழங்குகின்ற ஒருவராக இருப்பதாகும். எனவே அது ஒரே வேளையில் பெறுவதும் வழங்குவதும் ஆகும். எவ்வாறாயினும் சம்பூரணமான துறவி என்பவர் மாஸ்டர் அருள்பவராவார். அவர் சந்தர்ப்பங்களை மாற்றுகின்ற நன்மையை ஏற்படுத்துவதற்கான பொறுப்பை பலவீனமானவர்களை சக்திசாலிகள் ஆக்குவதற்கும் தனது சொந்த சக்திகளை உபயோகிப்பதன் மூலம் சூழலையும் மனோபாவத்தையும் மாற்றுவதற்குமான பொறுப்பை தான் சதா கொண்டிருக்கிறார் என்று கருதுவார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரின் எண்ணம் எப்போதும் தனது ஒத்துழைப்பை மற்றும் சக்திகளின் மகாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவதாகவே அமையும். இது நிகழ்ந்தால் நான் அதை செய்வேன் என அவர் கூற மாட்டார். இல்லை, அவர் ஒரு மாஸ்டர் அருள்பவர். மாற்றத்தை ஏற்படுத்தும் தூய உணர்வுகளுடன் அவர் தனது சக்திகளை பயன்படுத்துவதன் மூலம், அதாவது அவற்றை மற்றவர்களுக்கு வழங்குவதன் மூலம் தொடர்ந்தும் பணியை செய்வார். நான் வழங்க வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும், நான் பணிவாக இருக்க வேண்டும். இந்த முறையில் முதல் அடி எடுத்து வைப்பவரே அர்ஜுனர், அதாவது அருள்பவராக இருக்கும் சிறப்பியல்பை அவர்கள் கொண்டிருப்பார்கள். சம்பூரணமான துறவு என்றால் எப்போதும் நற்குணங்களின் சொரூபமாக இருப்பவராவார். நற்குணங்களின் சொரூபமாக இருத்தல் என்றால் தானும் நற்குணமானவராக இருப்பதுடன் அனைவரின் நற்குணங்களையும் பார்ப்பதாகும். ஒருவர் நற்குணங்களின் சுரூபமாக இருக்கும் போது அவரின் பார்வையும் மனோபாவமும் நற்குணங்களால் நிறைந்திருக்கும். தனது பார்வையாலும் மனோபாவத்தாலும் அவர் மற்றவர்களின் நற்குணங்களை மட்டுமே பார்ப்பார். குறைபாடுகளை பார்த்து புரிந்து கொண்டாலும் அவரின் புத்தியானது எவரின் குறைபாடுகளையும் கிரகிக்காது. அதாவது அவர் அவற்றை தனது புத்தியில் வைத்திருக்க மாட்டார். இந்த முறையில் அவர் ஒரு புனித அன்னம் ஆவார். கற்களை இனங்கண்டு கொண்டாலும் அவர் அவற்றை பொறுக்க மாட்டார். உண்மையில் அவர் பெற்ற நற்குணங்களில் சக்தியால் அவர் ஏனைய ஆத்மாக்களின் குறைபாடுகளை நீக்குவதற்கும் அவர் நற்குணவான் ஆகுவதற்கும் உதவி செய்வார். ஏனெனில் அவரில் மாஸ்டர் அருள்பவராக இருக்கும் சம்ஸ்காரங்கள் உள்ளன. ஏனெனில் அவரிடம் மாஸ்டர் அருள்பவராக இருக்கும் சம்ஸ்காரங்கள் உள்ளன. சம்பூரணமான துறவி ஒருவர் ஒவ்வொரு மேன்மையான பணிக்கும், சேவையில் வெற்றி பெறும் பணி, பிராமண ஆத்மாக்கள் முன்னேறுவதற்கு உதவி செய்யும் பணி, பலவீனம் அல்லது வீணான சூழலை மாற்றும் பணி தன்னை பொறுப்புள்ளவராக கருதுவார். சேவையில் ஏதாவது தடைகளின் காரணத்தினால் அல்லது அவரின் தொடர்பில் அல்லது உறவு முறையில் இருக்கும் வரிசை கிரமமான ஆத்மாக்களால் சிறிதளவு குழப்பம் ஏற்பட்டாலும் சம்பூரணமான துறவி ஒருவர் தன்னை எல்லையற்ற ஆதார சுரூபமாக கருதி எங்கும் உள்ள அந்த குழப்பத்தை தணிப்பது தனது பொறுப்பு என்பதை கருத்தில் கொள்வார். இத்தகைய எல்லையற்ற செயன்முறைக்கு தன்னை சதா ஆதார மூர்த்தியாகவே அவர் அனுபவம் செய்வார். அந்த சூழ்நிலை குறிப்பிட்ட இடத்தால் அல்லது குறிப்பிட்ட சகோதரன் அல்லது சகோதரியால் நேர்ந்தது என அவர் நினைக்க மாட்டார். இல்லை, இது எனது குடும்பம், இல்லை இது எனது குடும்பம், நான் ஒரு உபகாரியான கருவி ஆத்மா, நீங்கள் உலக உபகாரிகள் என்ற பட்டத்தையே பெற்றிருக்கின்றீர்கள், சுய உபகாரிகள் அல்லது நிலைய உபகாரிகள் என்ற பட்டத்தை அல்ல. மற்றவர்களின் பலவீனம் என்றால் உங்களுடைய குடும்பத்தின் பலவீனம் என்று அர்த்தம். அவர் தன்னை எல்லையற்ற முறையில் ஒரு கருவியாக கருதுவார். நான் என்ற உணர்வு அவருக்கு இருக்க மாட்டாது. ஆனால் ஒரு கருவியால் இருக்கும் உணர்வு, அதாவது உலக நன்மைக்கு ஆதார மூர்த்தியாக இருக்கும், எல்லையற்ற பணிக்கு ஆதார மூர்த்தியாக இருக்கும் உணர்வே காணப்படும். சம்பூரணமான துறவி எப்போதும் அனைவருடனும் ஒரே அலைவரிசையை கொண்டிருப்பதில் ஸ்தீரமாக இருப்பதுடன் இது ஒரு குடும்பத்தின் ஒரே ஒரு பணி என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பார். ஒரே ஒருவரின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் அவர் முதலாம் இலக்க ஆத்மா ஆகுவார். சம்பூரணமான துறவி ஆத்மா தன்னை உடனடி பலனின் சுரூபமாக அனுபவம் செய்வார். அத்துடன் உடனடி பலனை பெறுவதை அனுபவம் செய்வார். அதன் அர்த்தம் சம்பூரணமான துறவி ஆத்மா சகல உடனடி நடைமுறை பலன்களால் சதா நிறைந்திருக்கும் அளிக்க முடியாத மரத்தை போன்றவர் என்பதாகும். இதனாலேயே அவர் எல்லைக்குட்பட்ட செயல்கள் என்ற எல்லைக்குட்பட்ட பலத்தை பெறும் எந்தவிதமான தற்காலிக ஆசையும் அற்றவராக இருக்கிறார். அவர் நடைமுறை பலத்தை உண்பதனால் அவரின் மனம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அவர் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான மனதின் நோய்களும் கிடையாது. அவர் சதா மன்மனாபவ ஆகவே இருப்பார். நீங்கள் இத்தகைய சம்பூரணமான துறவிகள் ஆகிவிட்டீர்களா? மூன்று சிறப்பியல்புகளையும் உங்களின் முன்னால் வைத்திருக்கின்றது. உங்களையே கேட்டு பாருங்கள், நான் எந்த வகையான துறவியாவேன், நான் எந்தளவை எட்டியிருக்கிறேன், நான் எத்தனை படிகள் ஏறியிருக்கிறேன், தந்தைக்கு சமமாகும் இலக்கிற்கு எந்தளவிற்கு நான் நெருக்கமாகியிருக்கிறேன். நீங்கள் சகல படிகளிலும் ஏறிவிட்டீர்களா அல்லது சில படிகளில் மட்டும் ஏறியுள்ளீர்களா? 7 நாள் பாடநெறியில் நீங்கள் எத்தனை பாடநெறிகளை பூர்த்தி செய்திருக்கிறீர்கள்? 7 நாள் பாடநெறியில் இறுதி நாளில் போக் படைக்கப்படும். பாப் தாதா இப்போது போக் படைக்கட்டுமா? நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு வியாழனும் போக் படைக்கிறீர்கள். ஆனால் பாப் தாதா இந்த மகா போக்கை படைக்கிறார். பிரான்ஸ் செய்தியாளர்கள் சூட்சும வதனத்திற்கு போக்கை எடுத்து செல்கிறார்கள். ஆனால் பாப் தாதா போக்கை எங்கே எடுத்து செல்கிறார்? அனைத்திற்கும் முதலில் உங்களை ஒரு போக்காக அர்ப்பணியுங்கள். போக்கை தந்தைக்கே படைக்கப்படுகிறது அப்படி அல்லவா? உங்களை சதா பலனின் சுரூபமாக்கி உங்களை அர்ப்பணியுங்கள். அப்போது மட்டுமே மகாபோக் படைக்கப்படும். உங்களை சம்பூரணமானவர்களாக்கி உங்களையே படையுங்கள். பௌதீகமாக மட்டும் போக் படைக்காதீர்கள். சம்பூரணமான ஆத்மாவாகி உங்களையே படையுங்கள். உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அச்சா, இப்போது மேலும் ஒரு சந்திப்பிற்கான முறை எஞ்சியுள்ளது. உண்மையில் இந்த முறையில் பௌதீகமான ரூபத்தில் சந்திப்பதன் கடைசி சந்திப்பு இன்றையாகும். நிகழ்ச்சி நிரலின்படி பௌதீக ரூபத்தின் சந்திப்பதன் நிறைவு விழா இன்றையாகும். பின்னர் என்ன நிகழும் என்று நாம் பார்ப்போம். தந்தையிடமிருந்து நீங்கள் மேலதிக போனஸ் ஒன்றை பெறுவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களுக்கென எடுத்துக்கொண்ட இந்த சந்திப்புகளின் சாரம் என்ன? பாபா சொன்னதை மட்டும் கேட்டீர்களா, அல்லது நீங்கள் அதை உங்களுக்குள் அமிழ்த்தி நடைமுறைப்படுத்தினீர்களா? இந்த சந்திப்பின் பருவ காலம் என்ன குறிப்பிட்ட பருவ கால பலத்தை தரும்? இந்த பருவ கால சந்திப்புகளில் என்ன பலம் வெளிப்படும்? பருவ கால பலங்களுக்கு முக்கியத்துவம் உள்ளதல்லவா? இந்த பருவ காலத்தில் என்ன பலம் வெளிப்பட்டது? ஆமாம், நீங்கள் பாப் தாதாவை சந்தித்தீர்கள். ஆனால் சந்தித்தல் என்றால் சமமானவராகுதல் என்று அர்த்தம். எனவே நீங்கள் இப்போது பாப் தாதாவிற்கு சதா தந்தைக்கு சமமாக இருக்கும் திட சங்கல்பத்திற்குரிய பழத்தை காட்டுவீர்கள் அல்லவா? நீங்கள் இத்தகைய பழத்தை தயார் செய்து விட்டீர்களா? நீங்கள் உங்களை தயார் செய்து விட்டீர்களா? அல்லது இப்போது நீங்கள் அனைத்தையும் செவிமடுத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களை இன்னமும் தயார் செய்ய வேண்டியுள்ளதா? நீங்கள் வெறுமனே ஒரு சந்திப்பை கொண்டாட போகிறீர்களா, அல்லது அவ்வாறு ஆக போகிறீர்களா? சந்திப்பதற்காக நீங்கள் இங்கு அதிகளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் ஓடோடி வருவதை போன்று சமமானவர் ஆகுவதற்காகவும் நீங்கள் பறக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் வருவதற்கு போவதற்கு பயன்படுத்தும் வசதிகளால் ஏற்படும் பல கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டீர்கள். எவ்வாறாயினும் பறக்கும் ஸ்திதிக்கும் செல்வதற்கு எந்தவிதமான முயற்சியில் தேவையில்லை. நீங்கள் எல்லைக்குட்பட்ட கிளைகளை உங்களுடைய ஆதாரங்கள் ஆக்கி அவற்றை பற்றி பிடித்திருப்பீர்கள். அல்லது அவற்றின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே ஓ பறக்கும் பறவைகளே, இப்போது அந்த கிளைகளை கைவிடுங்கள். தங்க கிளைகளை கைவிடுங்கள். சீதையை துன்பக் குடுக்குள் அனுப்பிய ஒரு தங்க மானே, எனது பெயர், எனது மரியாதை, எனது கௌரவம், எனது நிலையம் என்ற உணர்வுகள் அனைத்தும் தங்க கிளைகளேயாகும். நீங்கள் எல்லையற்ற உரிமைகளை கைவிட்டு எல்லைக்குட்பட்ட உரிமைகளை கோர விரும்புகிறீர்கள். இது எனது உரிமை, இது எனது கடமை. பறக்கும் பறவையாகி அவை அனைத்திலும் இருந்தும் அப்பால் பறந்து செல்லுங்கள். எல்லைக்குட்பட்ட ஆதாரங்கள் அனைத்தையும் கைவிடுங்கள். நீங்கள் உங்களை விடுவிக்கும்படி சதா கூறும் கிளிப்பிள்ளைகள் அல்ல, அவை தாமாக கைவிடுவதும் இல்லை. ஆயினும் தங்களை விடுவிக்கும்படி கத்திக் கொண்டிருக்கும் அவ்வாறான கிளிகள் ஆகாதீர்கள். கைவிட்டு பரவுங்கள். நீங்கள் அதை கைவிட்டால் உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியும். பாப் தாதா உங்களுக்கு இறக்கைகளை கொடுத்துள்ளார். இறக்கைகள் பறப்பதற்காகவா அல்லது இருப்பதற்காகவா? பறக்கும் பறவைகள் ஆகுங்கள். அதாவது சதா பறக்கும் ஸ்திதியில் தொடர்ந்து பறந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு புரிகிறதா? இதுவே பருவகால பழத்தை படைத்தல் எனப்படுகிறது. அச்சம் சதா நடைமுறை பலனாலும் முழுமையாலும் நிறைந்திருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் சதா தந்தைக்கு சமமாக அசரீரியாகவும் அகங்காரமற்றவராகவும் விகாரமற்றவராகவும் இருப்பவர்களுக்கும் தமது எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விகாரமும் கொடுப்பதற்கேனும் அனுமதிக்காதவர்களுக்கும் இத்தகைய சம்பூரணமான துறவி ஆத்மாக்களுக்கும் சதா பறக்கும் ஸ்திதியில் பறக்கின்ற பறக்கும் பறவைகளுக்கும் தந்தைக்கு சமமான இத்தகைய மேன்மையான ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் சம்ஸ்காரங்களும் குறித்தாகட்டும். பாப் தாதா குழுக்களை சந்திக்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதியால் வீணானவை என்ற குப்பைகளை இல்லாமல் செய்யுங்கள். நீங்கள் உங்களை சதா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவாக கருதுகிறீர்களா? சர்வசக்திவான் என்றால் சக்திசாலி என்று அர்த்தம். சக்திசாலிகளால் வீணானவை என்ற குப்பைகளை இல்லாமல் செய்ய முடியும். ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் வீணானவற்றின் எந்தவிதமான பெயரோ அல்லது சுவடோ அற்றவர் என்று அர்த்தம். எப்போதும் வீணானவை அனைத்தையும் முடிக்கும் சக்திசாலி ஆத்மா என்ற இலக்கை கொண்டிருங்கள். குப்பைகளை எரிப்பதும் இருளை நீக்கி ஒளியை வழங்குவதும் சூரியனின் கடமையாக இருப்பதை போன்று மாஸ்டர் ஞானசூரியன் என்றால் வீணானவை என்ற குப்பையை இல்லாமல் செய்வதுடன் இருளையும் நீக்குபவர் என்று அர்த்தம். நீங்கள் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தால் பலவீனமானவர் ஆவீர்கள். தந்தை சர்வசக்திவானாகவும் அவரின் குழந்தைகள் பலவீனமானவர்களாகவும் இருப்பதை கேட்பதற்கு தந்தை விரும்புவதில்லை. என்ன நிகழ்ந்தாலும் எப்போதும் இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள், நான் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மட்டும் என்ன செய்வது என்று நினைக்காதீர்கள். ஒருவரால் பலரை மாற்ற முடியும். நீங்கள் சக்திசாலிகள் ஆகுவதுடன் மற்றவர்களையும் அவ்வாறே ஆகுங்கள். சிறியதொரு விளக்கால் இருளை அகற்றக்கூடியதாக இருக்கும் போது உங்களால் என்ன செய்ய முடியாது? எப்போதும் சூழலை மாற்றும் இலக்கை கொண்டிருங்கள். உலகை மாற்றுபவர் ஆகுவதற்கு முன்னர் நிலையத்தின் சூழலை மாற்றி சூழலை சக்தி மிக்கதாக ஆக்குங்கள். பாப்தாதா தம்பதிகளை சந்திக்கிறார். நீங்கள் அனைவரும் வீட்டில் குடும்பத்துடன் வசிக்கும் போது இல்லறத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு சதா தந்தையிடம் அன்பாக இருக்கிறீர்களா? நீங்கள் எந்த விதமான செயலின் பந்தனத்திலும் அகப்பட்டுக் கொள்ளவில்லை அல்லவா? மக்களின் அபிப்பிராயங்கள் அல்லது தமது உறவினர்களின் பந்தனத்தில் அகப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள் பந்தனத்தில் அகப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள் எனப்படுகிறார்கள். எந்த விதமான பந்தனமும் இருக்கக்கூடாது. மனதின் பந்தனமேனும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உலக உறவு முறை இருக்கிறது என்று உங்களுடைய மனதில் சிறிதளவு எண்ணமேனும் தோன்றக்கூடாது. உலக உறவு முறைகளுடன் வாழ்ந்தாலும் உங்களுடைய ஆன்மீக உறவு முறையின் விழிப்புணர்வே இருக்க வேண்டும். அது பேரளவில் ஓர் உலக உறவு முறை, ஆனால் உங்களுடைய விழிப்புணர்வில் சூட்சுமமான ஆன்மீக உறவு முறை இருக்க வேண்டும். சதா தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். உங்களை ஒரு துளி நீரோ அல்லது அழுக்கோ தொடுவதற்கு அனுமதிக்காதீர்கள். நீங்கள் எத்தனை ஆத்மாக்களுடன் தொடர்பில் வந்தாலும் சதா அன்பானவராகவும் பற்றற்றவராகவும் இருங்கள். நீங்கள் தேவைக்காகவே ஒருவரோடு ஒருவர் தொடர்பில் வந்திருக்கிறீர்கள். இது பௌதீக உறவு முறை அல்ல, ஆனால் தேவைக்கான உறவு முறையாகும். நீங்கள் பௌதீக உறவு முறைகளால் உங்களுடைய குடும்பத்துடன் வாழவில்லை, ஆனால் தேவைக்கான உறவு முறையாலேயே வாழுகிறீர்கள். இது உங்களின் வீடு அல்ல, ஆனால் ஒரு சேவை ஸ்தலமாகும். அதை ஒரு சேவை ஸ்தலமாக கருதுவதன் மூலம் நீங்கள் சேவையின் விழிப்புணர்வை சதா கொண்டிருப்பீர்கள். அச்சா ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய கழுத்தில் விகாரங்கள் என்ற பாம்பை மாலையாக அணிந்திருக்கும் உண்மையான தபஸ்வியாகுவீர்களாக. மனிதர்களுக்கு 5 விகாரங்களும் நச்சு பாம்புகளாகும், ஆனால் யோகியும் தபஸ்வியுமான ஆத்மாக்களான உங்களுக்கோ இந்த பாம்புகள் உங்களுடைய கழுத்து மாலைகளாகுகின்றன. இதனாலேயே சங்கரின் கழுத்தில் பாம்புகளை மாலை போன்று சித்தரிக்கிறார்கள். இது பிராமணர்களான உங்களினதும் தந்தை பிரம்மாவினதும் ஞாபகார்த்தமான சரீரமற்ற மற்றும் தபஸ்வி ரூபத்தை குறிக்கிறது. இந்த பாம்புகள் நீங்கள் சந்தோஷ நடனமாடுவதற்கான மேடையாகும். அவர்கள் இதை வெல்வதன் அடையாளமாக காட்டியிருக்கிறார்கள். உங்களுடைய ஆன்மீக ஸ்திதியே அந்த மேடையாகும். நீங்கள் விகாரங்களை வெல்லும் போது உண்மையான தபஸ்விகள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். பழைய உலகத்திற்கும் பழைய சம்ஸ்காரங்களுக்கும் இறந்து போவதே மரணித்து வாழ்வதாகும். பழைய உலகத்திற்கும் பழைய சம்ஸ்காரங்களுக்கும் இறந்து போவதே மரணித்து வாழுவதாகும். ஓம் சாந்தி.